நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
படிப்பவர் சங்கர் ஜே பாண்டியன்.
இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் சென்டர் என்ற சிறுகதை அமைப்பில் 2018 அக்டோபர் மாதத்தில் சிறந்த கதைகளுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. இதனை எழுதியவர் ரோஸ் வில்சன். கதையின் தலைப்பு த லாஸ்ட் அவர். கதையின் தமிழாக்கம் கடைசியாக மார்க் நின்றிருந்த வரிசை முன்னேறியது. மெல்ல மார்க்கை முன்னால் கொண்டு வந்து வரவேற்பு மேசை முன் நிறுத்தியது. அப்போ நீங்க தான் நேரம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா அதை உச்சரிக்கும் போது நேரன்னு சொல்லணும், நேரா சொல்ற மாதிரி. மார்க் ஒன்றும் புரியாமல் விழித்தார். நான் கூட சும்மா விளையாடுறேன். நேரத்தின் மனநிலை திடீரென்று இலகுவானது. பல்வலி கொண்ட ஒரு பூனையைப் போல நேரம் சிரித்தது. மார்க்கிற்கு இது பெரிய அசௌகரியமாக இல்லை. காரணம், இதைவிட இந்த நேரம் தனது எல்லா பாக்கெட்டுகள் வழியாகவும் 20 வெண்கலம், வெள்ளி, தங்கம் என பல உலோகங்களால் ஆன பாக்கெட் கடிகாரங்களை தொங்கவிட்டு இருந்தது. மார்க் மனதிற்குள், தான் ஒரு அழிவற்ற புகழ்பெற்ற இயற்கையின் ஒரு தத்துவ கணக்கீடான நேரத்துடன் தான் உரையாடுகிறோமா, அல்லது சில ஆங்கில திரைப்படங்களில் வரும் ஸ்டீம் பங்க் நாடோடிகளுடன் உரையாடுகிறோமா என்று தோன்றியது. நேரம் தன் கைகளை தட்டியது. பல மைல்களுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கும். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? சீக்கிரம் சொல்லு, நான் நாள் முழுக்க உன் கூடையே இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் இரு, யோசிச்சா இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா நேரமும் இருக்கு. நேரம் நமட்டு சிரிப்புடன் சொன்னது. திடீரென தீவிரமான குரலில் சொன்னது, எச்சரிக்கையா கேளு, எனக்கு இன்னும் சில வரம்புகள் இருக்கு. நான் பாட்டுக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை செய்ய அனுமதிக்க முடியாது. மார்க்கின் புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தன. இந்த வேலையில் ரொம்ப நாளாக இருக்கேன். ஆனால் இரு, எவ்வளோ நாளா? நேரம் தன் கை கடிகாரத்தில் ஒன்றை உற்று பார்த்தது. 4,543,7,08,9 நேரம்னு வரும்போது என்ன சொல்கிறது, மக்களுக்கு எவ்வளவு தந்தாலும் பத்தாது. வேடிக்கை மனிதர்கள். மார்க் ஒரு பெருமூச்சு விட்டார். என்ன விளையாடுறானா, கை கடிகாரத்தில் பில்லியன் கணக்கில் வருஷம் தெரியுதா என்று எண்ணிக்கொண்டு, சரி எனக்கு புரியுது, நீங்கள் என்ன செய்ய முடியும்? நேரம் தனது அகங்காரத்தை சில நிமிடம் பேச அனுமதித்தது. என்ன வேணுனாலும் செய்யலாம். உன்னை நேரத்தில் பின்னோக்கி அனுப்ப முடியும். உன் நேரத்தையே நிறுத்த முடியும். உன் நேரத்தை அழிக்க முடியும். உன்னோட நேரத்தில் உன்னை முன்னோக்கி அனுப்ப முடியும். மேலும் நேரத்தையே முடிக்க முடியும், குறைக்க முடியும், நேரத்தை வேகப்படுத்த முடியும், மெதுவாக்க முடியும். தன்னை பற்றிய விளம்பரங்கள் தீர்ந்து விட்டன போல நேரம் கொஞ்சம் நிறுத்தியது. மார்க் பேசுவதற்காக தனது வாயை திறந்தார். ஆனால் நேரம் ஆட்சேபனை தெரிவிப்பது போல ஒரு கையை உயர்த்தியது. இப்போ நீ பாட்டுக்கு உடனே உன் எதிரி ஒருத்தனை நைஸாக கற்காலத்துக்கு அனுப்பலாம்னு கனவு காணாத. எனக்குன்னு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. என்னை வழிநடத்தும் ஒரு தர்ம சக்கரம் இருக்கு. அட, உண்மையிலே இருக்குப்பா, அது இங்கே தான், இங்கே. ஓ, இங்கே. ஆ, நேரம் தன் கையை தன் பின் பாக்கெட் ஒன்றில் விட்டு பொன் நிறத்தில் ஒரு பளபளப்பான வட்டமான பொருளை வெளியே இழுத்தது. அது மற்ற கை கடிகாரங்களைப் போல் அல்லாமல் வித்தியாசமாக இருந்தது. மார்க் தன்னைத்தானே நொந்து கொண்டு கண்களை சிமிட்டினார். இன்னும் எத்தனை நேரமானாலும் இந்த வினோத கதாபாத்திரம் தனக்கு பழகப்போவதே இல்லை என்று உணர்ந்தார். என்னோட தேர்வுக்கு இன்னும் கொஞ்சம் படிக்க நேரம் வேணும்னு கேட்க தான் இங்கே வந்தேன். அவ்வளோதானா? உண்மையிலேயே தம்பி, அதை விட என்னால் உனக்கு நிறைய செய்ய முடியும். நான் நேரத்தையே கண்காணிக்க முடியும், நேரத்தை நிறுத்தி வைக்க முடியும், நேரத்தை சேமித்து தர முடியும். என்னால் நேரத்தை உனக்கு இன்னும் கூடுதலாக உருவாக்கி தர முடியும். நேரத்தை என்ன, நேரத்தை, காலத்தையே என்னால் காலாவதியாக்க முடியும். காலம் எல்லா காயங்களையும் குணப்படுத்த முடியும். இவ்வளவு நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த மார்க் பொறுமை இழந்து எழுந்தார். என்னை விட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மார்க் தனது கை கடிகாரத்தை பார்த்தார். அங்கு அவர் வந்து 1 மணி நேரம் ஆகிவிட்டிருந்தது. மார்க் நேரத்தை நிமிர்ந்து பார்த்து, உன்னால நேரத்தை வீணடிக்க தான் முடியும். சுவாரஸ்யமான வாசிப்பு. நேரத்துடன் ஒரு உரையாடல். மிக தெளிவான லீனியர் கதை போக்கு. நேரத்தின் தெளிவான தன்மை. மார்க் மற்றும் நேரம், அதாவது டைம் இடையிலான சிந்திக்க வைக்கக்கூடிய புத்திசாலித்தனமான உரையாடல். தொடக்கம் முதல் இறுதி வரை நகைச்சுவை இளையோடும் வசனங்கள் வாசகர் முகத்தில் ஒரு புன்னகை வர வைக்கிறது. தார்மீக பொறுப்புடைய நேரத்தின் பின்னால் இருந்து அதை இயங்க வைப்பது தர்ம சக்கரம் என்பதை சூசகமாக காட்ட நேரம் தன் பின் பாக்கெட்டிலிருந்து தர்ம சக்கரத்தை எடுக்கும் காட்சி லாவகமானது. அதற்கு கதாசிரியருக்கு நிச்சயம் பாராட்டுக்கள். இந்த கதையை வாசிக்கும் போது மனதிற்குள் வந்த முதல் எண்ணம், சிறுகதைகளின் மன்னன் என்று அறியப்பட்ட புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற சிறுகதை, மற்றும் ஜான் ஹரிச்சரன் அவர்கள் எழுதிய வென் யூ கேன் வாக் ஆன் வாட்டர் டேக் த போட் என்ற புனைவு நாவலும். எந்த ஒரு கதையையும் சொல்ல இரண்டு வழிகள் உள்ளன. ஒன்று கூறுரை உந்துதல் கதைகள், அதாவது நெரேட்டிவ் ட்ரிவன் ஸ்டோரிஸ். மற்றொன்று உரையாடல் உந்துதல் கதைகள், டயலாக் ட்ரிவன் ஸ்டோரிஸ். நாம் இன்று கேட்ட கதையைப் போல உரையாடல் உந்துதல் டயலாக் ட்ரிவன் கதைகளில் கதையின் கூறுரை போக்கை காட்டிலும் கதாபாத்திரங்களுக்குள் நிகழும் உரையாடல்கள் மிக சுவாரஸ்யமாக கதையை நகர்த்தி செல்லும். உதாரணமாக கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற சிறுகதையில் ஒரு நாள் கந்தசாமி பிள்ளை அவர்களின் முன்னால் கடவுள், அதாவது சிவன், சாதாரண மனிதனாக தோன்றி பூலோகத்தை பார்க்க வந்ததாக கூறுகிறார். இறுதியில் இப்பூமியில் தன்னால் பிழைப்பு நடத்த முடியாது என்று கடவுள் மறைந்து விடுவதாக கதை நிறைவடைகிறது. கடவுளுக்கும் கந்தசாமி பிள்ளைக்குமான உரையாடல் மிக அபாரமானவை. உதாரணமாக இருவரும் ஒரு உணவு விடுதிக்குள் சென்று கொட்டை வடிநீர், அதாவது காபி குடிக்கிறார்கள். அங்கே
கடவுள் காப்பியை எடுத்து பருகினார். சோமபானம் செய்த தேவ களை முகத்தில் தெரித்தது. நம்முடைய லீலை என்றார் கடவுள். உம்முடைய லீலை இல்லைங்கானோ ஹோட்டல்காரன் லீலை, அவன் சிக்ரி பவுடர் போட்டு வச்சிருக்கிறான். உம்முடைய லீலை எல்லாம் பில் கொடுக்கிற படலத்திலே என்று காதோடு காதாய் சொன்னார் கந்தசாமி பிள்ளை. சூசகமாக பில் பிரச்சனையை தீர்த்து விட்டதாக அவருக்கு ஒரு எக்களிப்பு. சிக்ரி பவுடர் என்றால் என்று சற்று சந்தேகத்துடன் தலையை நிமிர்த்தினார் கடவுள். சிக்ரி பவுடர் காபி மாதிரி தான் இருக்கும், ஆனால் காபி அல்ல. சில பேர் தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றி வருகிற மாதிரி என்றார் கந்தசாமி பிள்ளை. தெய்வம் என்றதும் திடுக்கிட்டார் கடவுள். பெட்டியடியில் வில்லை கொடுக்கும் பொழுது கடவுள் புத்தம் புதிய 100 ரூபாய் நோட்டு ஒன்றை நீட்டினார். கந்தசாமி பிள்ளை திடுக்கிட்டார். சில்லறை கேட்டால் தரமாட்டேனா, அதற்காக 3 அணா பில் எதற்கு, கண்ணை துடைக்கவா மனசை துடைக்கவா என்றார் ஹோட்டல் சொந்தக்காரர். நாங்கள் காபி சாப்பிடத்தான் வந்தோம் என்றார் கடவுள். அப்படியானால் சில்லறை வைத்து கொண்டு வந்திருப்பீர்களே என்றார் ஹோட்டல் முதலாளி. அதற்குள் சாப்பிட்டுவிட்டு வெளியே காத்திருப்போர் கூட்டம் ஜாஸ்தியாக வீண் கலாட்டா வேண்டாம் என்று சில்லறையை எண்ணி கொடுத்தார். 99.13 ரூபாய். சரியா பார்த்துக்கொள்ளும் சாமியாரே, நீங்கள் சொல்லிவிட்டால் நமக்கும் சரிதான், எனக்கு கணக்கு வராது என்றார் கடவுள். ஒரு போலி 10 ரூபாய் நோட்டை தள்ளிவிட்டதில் கடைக்காரருக்கு ஒரு திருப்தி. வெளியே இருவரும் வந்தார்கள். வாசலில் அவ்வளவு கூட்டமில்லை, இருவரும் நின்றார்கள். கடவுள் தம் கையில் கற்றையாக அடுக்கியிருந்த நோட்டுகளில் 5வதை மட்டும் எடுத்தார். சுக்கு 100 கிழித்து கீழே எறிந்தார். கந்தசாமி பிள்ளைக்கு பக்கத்தில் நிற்பவர் பைத்தியமோ என்ற சந்தேகம். திடுக்கிட்டு வாயை பிளந்து கொண்டு நின்றார். கள்ள நோட்டு, என்னை ஏமாற்ற பார்த்தான், நான் அவரை ஏமாற்றிவிட்டேன் என்றார் கடவுள். அவருடைய சிரிப்பு பயமாக இருந்தது. என் கையில் கொடுத்தால் பாப்பாங் குடிமையை பிடித்து மாற்றிக்கொண்டு வந்திருப்பேனே என்றார் கந்தசாமி பிள்ளை. சிக்கிரி பவுடருக்கு நீர் உடன்பட்டீரா இல்லையா? அந்த மாதிரி இதற்கு நான் உடன்பட்டேன் என்று வைத்துக்கொள்ளும். அவனுக்கு 10 ரூபாய்தான் பெருசு, அதனால்தான் அவனை ஏமாற்றும்படி விட்டேன் என்றார் கடவுள்.
இப்படி இந்த கதையில் கடவுளுக்கும் கந்தசாமி பிள்ளைக்குமான ஒவ்வொரு உரையாடலும் நம்மை பல தளங்களில் சிந்திக்க வைக்கக்கூடியவை. லைஃப்ஸ் ஆப்ரேட்டிங் மேனுவல் என்ற நூலின் ஆசிரியரான தாமஸ் பீட்டர் ஷேடியக் 2003 ஒரு திரைப்படத்தை இயக்கினார். அந்த திரைப்படம் ப்ரூஸ் ஆல்மைட்டி. இந்த திரைப்படமும் நாம் இன்று கேட்ட கதையைப் போல மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையேயான உரையாடல்களால் சிறப்பு பெறும் ஒரு திரைப்படம். இதில் தொலைக்காட்சி செய்தி தொடர்பாளராக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் ஜிம் கேரி அவர்களும், கடவுளாக 5 முறை ஆஸ்கர் மற்றும் கோல்டன் குளோப் விருதிற்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரே நடிகர் என்ற புகழ்பெற்ற மார்கன் ஃப்ரீமேன் அவர்களும் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தில் தனக்கு கடவுளின் அனைத்து சக்தியும் கிடைக்கப்பெற்றதாக உணரும் கதாநாயகன் விவிலியத்திலும் திருக்குரானிலும் தி எக்ஸோடஸ் என்ற ஒரு அத்தியாயத்தில் இஸ்ரேலியர்களை காப்பாற்ற யூத மதத்தின் மிக முக்கியமான தீர்க்கதரிசியாகவும் கிறிஸ்துவ மதத்தில் ஒரு உன்னதமான தேவதூதராக கருதப்படும் மோசஸ் அவர்கள் தங்கள் முன்னால் இருக்கும் மாபெரும் கடலை இரண்டாக பிரித்து மக்களை காப்பாற்றுவதான ஒரு கதை உண்டு. அந்த கதையை தன் முன்னால் இருக்கும் ஒரு தக்காளி சூப்பில் பரீட்சித்து பார்க்கிறார் கதாநாயகன். அதன் பிறகு கடவுளுக்கும் மனிதனுக்கும் நிகழும் ஒரு உரையாடல் மிக அபாரமானது. அந்த வசனத்தின் எளிய தமிழாக்கம், கடவுள் மனிதனிடம் பேசுவது போன்ற ஒரு காட்சி இது. உங்கள் சூப்பை இரண்டாக பிரிப்பது ஒரு அதிசயம் அல்ல புரூஸ், அது ஒரு தந்திரம். இரண்டு வேளைகளில் பணிபுரியும் ஒரு தாய் தன்னந்தனியே தன் பிள்ளையை கால்பந்து பயிற்சிக்கு அழைத்து செல்ல நேரம் ஒதுக்குகிறாளே, அது அதிசயம். பதின்பருவ இளைஞர்கள் போதைப் பொருளை அறவே ஒதுக்கி மேற்படிப்பை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்களே, அது அதிசயம். நீ ஒரு அதிசயத்தை பார்க்க வேண்டுமா? அந்த அதிசயமாக நீயே இரு.
Parting your soup is not a miracle, Bruce. It's a magic trick. A single mom who's working two jobs and still finds time to take her kid to soccer practice, that's a miracle. A teenager who says no to drugs and yes to an education, that's a miracle. You want to see a miracle, son? Be the miracle.
இந்த திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து 2007 ஆண்டில் இதே குழுவினரால் ஈவன் ஆல்மைட்டி என்ற திரைப்படமும் வெளியானது. இதுபோன்ற உரையாடலில் முக்கியத்துவம் கொண்ட சிறுகதைகள் ஒரே ஒரு உரையாடலில், ஒரே ஒரு சொற்பிரயோகத்தில் சாதாரண சிறுகதை மகத்தான ஒரு இலக்கிய படைப்பாக மாற முடியும். சிறுகதைகள் என்றில்லை நண்பர்களே, நம் வாழ்விலும் நாம் மிகச்சரியாக சரியான நேரத்தில் பயன்படுத்தும் ஒரே ஒரு சொல் கூட நம் வாழ்க்கையை மகத்தானதாக மாற்ற முடியும். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு என்ற சொல்வன்மை திருக்குறள் தான் எவ்வளவு உண்மை.
படித்தவர் சங்கர் ஜே பாண்டியன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.